மாவீர மகுடம். கருமுடி மேஜர் ஆந்திரா.
வணங்குகிறோ
அவள் குறும்புக்காரி. ஏதாவது கதை சொல்லி மற்றவர்களை கொல்லென சிரிக்க வைத்து விடுவாள். சின்னகவையில் மிதிவண்டி ஓட பழக்கிய ஆரம்ப நாட்களில் இவளுக்கு மிதிவண்டி ஓட பழக்கியது அண்ணன் தான். மண் ஒழுங்கைகள் எல்லாம் அவன் சைக்கிளை பிடிக்க அவள் ஓடுவாள். ஒவ்வொரு அடி தூரம் போகவும் அவன் கையை விட்டு விடுவான் என்ற பயத்திலே திரும்பி திரும்பி பார்ப்பாள் அவள். நேர அந்த வீட்டப்பார் என்று அண்ணன் அடிக்கடி கத்துவான். அவள் தயங்கி தங்கி நேரே பார்த்து ஓட முயன்றாள். அவன் கையை விட்டு விடுவான், அண்ணன் பிடித்திருக்கின்றான் என்று நினைத்த போது அவள் ஓடிக்கொண்டிருந்து திரும்பி பார்த்தாள். அண்ணன் இல்லை என்றதும் அந்த இடத்திலேயே விழுந்து விடுவாள். இப்படி தத்தி தத்தி ஓடிய மிதிவண்டி வீட்டுக்கு கிட்ட உள்ள கடைக்கு போக தொடங்கியது. வேலிப்பூ வரசில் பிடித்து ஆரம்பமாகும் அந்த மிதிவண்டி கடைக்கு முன் ஏற்றம் ஒன்றில் வேகம் குறைய குதிப்பாள். அந்த இடத்தில் ஆட்கள் நின்று விட்டால் சற்று தூரம் சென்றவரம் மணலுக்குள் புதைய விட்டு வேகம் குறைத்து இறங்குவாள். அங்கிருந்து உருட்டியபடி கடைக்கு வந்து சேர்வாள். கடையின் ஏற்ற தடியிலே இருந்து புறப்பட்டால் வேலி பூவரச மரத்தை பிடித்து நிறுத்துவாள். இப்படி அவள் தன் மிதிவண்டி ஓடும் முயற்சியை கைவிடாமலும் உற்சாகம் கூன்றாமலும் தொடர்ந்தும் ஓடிக்கொண்டே இருந்தாள். இவளின் தோற்றத்தை பார்க்கும் யாரும் அத்தனை குறும்பு செய்வாள் என்று நினைக்க மாட்டார்கள். பாட்டியின் வளவுக்குள் களவாக இளநீர் பிடுங்க வென்று திட்டம் போட்டால் பாட்டியை சமாளிப்பது இவள்தான். பாட்டியிடம் பழைய கதை கேட்டு தலை நுணாவச் செய்து மடியில் படுக்க ஆசை என்று இவள் பாட்டியின் கவனத்தை திருப்ப அண்ணன் இளநீர் பிடுங்கி மறைத்து விட்டு சத்தமில்லாமல் சமிஞ்சை கொடுப்பாள். இவளும் ரகசியமாய்ப்போய் இளநீர் குடிப்பதில் பங்கெடுப்பாள். ஒரு நாள் இளநீர் வெட்ட ஆரம்பிக்கும் போது அண்ணனின் கையிலே மாறி வெட்டி விட்டாள். ரத்தம் பெருக திட்டமெல்லாம் பிழைத்து போய்விட்டது. பிறகு என்ன, திரும்பவும் பாட்டியிடம்தான் ஓடிவர வேண்டியதாயிற்று. அப்பா கடல் தொழிலுக்கு சென்று வரும் காசில் அன்றாட பொழுதுகள் வரம இல்லாமல் கழிந்து கொண்டிருந்தன. இவள்தான் மூத்த பிள்ளை. இவளுக்கு பின் இன்னும் இரண்டு தம்பிகள். சின்ன குடும்பம்தான். ஆனாலும் சில நாட்கள் பசியோடும் கழிக்க வேண்டியிருந்தது. வீட்டின் முழு சக்தியாக உழைத்துக் கொண்டிருந்த அப்பா திடீரென்று ஒரு நாள் நோய்வாய்ப்பட்டு இறந்து விட்டார். அப்பாவின் சாவோடு அம்மாவின் பூவும் பொட்டுமல்ல எந்த நேரமும் முகத்தில் தவழ்ந்த புன்னகையும் தான் உதிர்ந்து போனது. வீட்டின் நிலைமை நாளுக்கு நாள் மோசமானது. வானம் கண்விழிக்கு முன்னமே அம்மா கண்விழித்து எழத் தொடங்கினாள். வீட்டுக்குள் முடங்கி கொண்டு படுத்திருக்கும் மூன்று பிள்ளை செல்வங்களையும் கண் வளரும் கெத்தனையோடு பார்ப்பாள். பின் தனது வேலைகளில் சுறுசுறுப்பாக ஆரம்பிப்பாள். அரைகுறை தூக்கத்தில் இருக்கும் பிள்ளைகளுக்கு அம்மா பாத்திரம் வைக்கும் சத்தமோ அல்லது வீடு கூட்டும் சத்தமோ மங்களாக காதில் விழும். விழுந்து வந்து உதவி செய்ய நினைத்தாலும் அம்மா விடமாட்டாள். நீங்கள் படித்து நல்ல வேலை பார்க்க வேண்டும், போங்கோ, இதை நான் செய்கிறேன். படித்து பயனுள்ளவளாக இந்த மண்ணுக்கு சேவை செய்யும் ஒரு தாவியாக வர வேணும் என்ற ஆசையோடு அவள் வளரத் தொடங்கினாள். அம்மா எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு வயல் வேலைக்கு போவாள். அங்கே சேட்டுக்குள்ளம் உச்சி வெயிலுக்குள்ளம் நின்று வேர்க்க களைக்க வேலை செய்து வாட்டமாய் வீடு திரும்புவாள். வீடு வந்தாலும் மறுபடியும் வீட்டு வேலைகள் எல்லாவற்றையுமே அவளே கவனிக்க வேண்டியிருந்தாள். நாளுக்கு நாள் அம்மா மெலியத் தொடங்கினாள். உருகி உருகி எலும்புகள் வெளியே தெரியும் அளவுக்கு வந்துவிட்டன. கண்ணக்குழியும் ஆழமாய் கொண்டு போனது. எல்லோரும் சொன்னார்கள் வறுமையால் தான் இப்படி என்று. ஆனால் யாரினது கண்ணிலும் படாது பொல்லாத நோய் என்று அவளை மெல்ல மெல்ல தின்று கொண்டிருந்தது. களைப்பும் சோர்வும் இவளை இயலாமைக்குள் தண்ணினாலும் தன் சக்திக்கு மீறியதாய் உழைப்பிட்டிருந்தாள். ஒரு நாள் அவளை விட நோய் வலுக்காட்டியது. படுத்த பாயிலிருந்து எழும்ப முடியாமலே அம்மா கிடந்தாள். பதறை அடித்துக் கொண்டு மரதங்கடி சின்ன மருத்துவமனைக்கு எடுத்துச் சென்றவளை அங்கு இயலாததென்று கைவிரித்து விட்டார்கள். யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டாள். அங்கேயும் சிறிது காலம் கழிந்தது. இதயத்தில் ஓட்டை, இங்கே வைத்தியம் செய்வதென்றால் நிறைய காசு தேவைப்படும் என்று மருத்துவர் சொன்னபோது அது அவர்களின் குடும்ப பொருளாதாரத்துக்கு ஒத்துவராதாக இருந்தது. அம்மா இன்னும் சிறிது காலமே உயிர் வாழ்வாள் என்று தெரிந்த பின்பும் கூட வீட்டுக்கு அழைத்து வந்து எல்லோராலும் அளத்தான் முடிந்தது. வீட்டில் இவ்வளவு சோகம் இருந்தாலும் நாட்டு நிலைமை பற்றியே சிந்திக்கும் அவரது எண்ணம் உயர்வானது. தான் சகவாழ்வில் இருந்து கொண்டு மற்றவர்கள் சோகத்தில் பங்கெடுப்பதிலும் தானே தன் சோகத்தை சுமக்க முடியாமல் தள்ளாடுகின்ற போதும் மற்றவர்கள் சோகத்துக்கு தோல் கொடுக்க நினைப்பதும் அதற்காக இத்தனை இடர்களையும் ஏற்க துணிவதும் எவ்வளவு மேலானது. சிங்களப்படை ஒபரேஷன் ஜால்தோவி நடவடிக்கை மேற்கொண்டது. அந்த கிராமமே தற்காலிகமாக இடமாற்றம் செய்து கொண்டது. அந்த வடியோசைகள் தான் அவளின் இதயத்தை மெல்ல மெல்ல வைரமான சிப்பமாய் பொழிய தொடங்கியது. வேகமாக தான் போராடப் போக வேண்டும் என்ற தேவையை உணர்த்தியது. அம்மா பாவம், அவளால் மகளின் மாற்றத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை. இன்றைக்கு எனக்கு மீன்கறிக்கு ஆட்சி தர வேணும் என்று வளமைக்கு மாறாய் அடம் பிடித்த போதும், உங்களோட கையால தீட்டி விடுங்கோ என்று செல்லம் பொழிந்த போதும், அவள் தண்ணி விட்டு பிரிந்து போகப் போகின்றாள் என்று அம்மா நினைத்திருக்கவில்லை. ஆனால் சுதர்சினிக்கு தெரியும், தான் அம்மாவை விட்டு பிரிந்து போகப் போகின்றேன் என்று. 1993 பத்தாம் மாதம் 6 நாள் அன்று ஒரு மாலை வழி அவள் எல்லோரோடும் இருந்து விடைபெற்று அருகில் இருந்த போராளிகளின் பாசறை ஒன்றில் சேர்ந்து கொள்கிறாள். அதற்கு பின் நீண்ட காலம் அம்மாவை அவள் காணவே இல்லை. அடிப்படை இராணுவ பயிற்சிகள் கூட இன்னும் ஆரம்பிக்கப்படவில்லை. புதிய போராளிகள் எல்லோரையும் ஒன்றாக்கி அவர்களது பொறுப்பாளர் கதைத்த போது, இதுக்குள்ளே யார் கரும்புலி என்று கேட்டார். இவள் உடனே எழுந்து விட்டாள். இவளின் சிறிய தோற்றமும் எழுந்திருந்த விதமும் அனைவரது பார்வையையும் இவள் பக்கம் திருப்பியது. ஒரு கணம் அமைதி நிலவிக் கொண்டிருந்தது. மறுகணம் அவளை பார்த்து எல்லோரும் சிரிக்கத் தொடங்கினார்கள். அவளுக்கு அவர்கள் மேல் ஆத்திரமும் கோபமும் தான் வந்தது. எதுவும் பேசாமல் மௌனமாக நின்றாள். அடிப்படை இராணுவ பயிற்சிகள் ஆரம்பமானது. நீண்ட நேரம் வேகமாக ஓடக்கூடியவள், பயிற்சிகள் சிறந்து விளங்கியவள். அடிப்படை பயிற்சிகள் முடிய சிறுத்தை சிறப்பு பணியினைக்கு சென்றாள். அங்கே சிறப்பு பயிற்சியும் வெடிமருந்து பற்றிய கல்வியும் கற்றாள். அங்கிருந்து முல்லைத்தீவு சண்டைக்கு சென்றவள் மீண்டும் சிறுத்தை அணியில் இணைந்து கொண்டாள். முல்லைத்தீவு சண்டையிலே சிறிய காயம், மருத்துவமனையில் சிறிது காலம் ஓய்வில் நின்றாள். இந்த நாட்களில் தான் நினைவுகள் அவளை சிறு சிறுதாய் சித்திரவதை செய்தன. கொக்குத்தொடுவாய் சண்டைக்கு அணிகள் புறப்பட்ட போது முகாமில் வாசல் காவல் கடமையில் நின்றது இவள்தான். அணி சென்ற போது இவள்தான் முகாமின் தடையை திறந்து வழி அனுப்பி வைத்தது. அவர்கள் கையசைத்து அண்ணன் எதிர்பார்க்கிறதை செய்து போட்டு வருவார்கள் என்று கூறிவிட்டு போனவர்கள் தான் வித்ருளாக பேழையில் வந்தார்கள். அதுவும் நினைவுகள் அவளை ஆக்கிரமிக்கின்ற போதும் அவற்றை கலைத்துவிட நினைத்து வேறு எதையாவது சிந்திப்பாள். ஆனால் நினைவுகளோ அவளை நிழல்கள் போல் பின்தொடர்ந்தன. இந்த நினைவுகளின் வேதனை தான் அவளுக்கு பெரும் சுமையாக இருந்தது. அதுவே அவளின் லட்சியத்திற்கும் வலிச்சேர்த்தது. அவள் இயக்கத்தில் அணிந்து பல வருடங்களின் பின் இயக்க வேலை காரணமாக ஒரு நாள் வீதியால் சென்று கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக சந்தித்த கச்சான்காரை அம்மாதான் என்று அடையாளம் கண்ட போதும், இவ்வளவு நேரமும் வியாபாரம் செய்து பெற்ற சிறுதொகை சிலவை காசையும் கைச்செலவுக்கென்று அம்மா கைக்குள் திணித்த போதும், அதை வேண்டினால் வீட்டில் இரண்டு தங்கைகளும் பட்டினி கிடக்க வேண்டி வரும் என்று அழுத போதும் நெஞ்சுக்குள் எவ்வளவோ ஏக்கங்கள் எழத்தான் செய்தன. ஆனாலும் அது குறுகிய வட்டத்துக்குள் நின்று சிந்திப்பதைப் போல அவளின் குற்ற உணர்வு உணர்த்தியது. இந்த உணர்வு பிறர் நேசத்தின் உச்சத்திலேயே உருவாக முடியும். மற்றவர்களுக்காக வாழ்வதிலும் மற்றவர்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக சாவை சுமக்க துணிந்த கரும்புலி அல்வா அவள். கரும்புலி அணியில் இருந்த ஒவ்வொரு நாளிலுமே தான் இலக்கை தகர்க்கப் போகும் நாளை எண்ணிக்கொண்டிருந்தாள். இவளுக்கு இருந்த பயிற்சி பொன் காரணமாக கடுமையான பயிற்சிகள் செய்வது கடினமாக இருந்தாலும் அவள் ஒரு நாள் கூட ஓய்வறியாள். காய்ச்சல் என்றோ உடற் சோர்வென்றோ பயிற்சியில் இருந்து நின்றது கிடையாது. என்று கையால் சாச்சை கட்டி நான் ஆட்டிய கட்டி பிடிச்சு ஆட்டிய வெடிக்க வைக்க வேணும் என்று அடிக்கடி தோழர்களிடம் அவள் சொல்லிக்கொள்வாள். பயிற்சி முடித்து ஓய்வான பொழுதுகளில் பூக்களை பறித்து வந்து முகாமில் அலங்கார வேலைகள் செய்வாள். ஒரு நாளைக்கு ஒரு மாதிரியான அலங்காரம் அப்படி செய்வதில் அவளுக்கு தனிப்பிடிப்பு. சில வழியில் கரைசி வைப்பால் இனிய போராளிகளையும் அழைத்து தான் சமைத்த உணவை தானே பரிமாறி அவற்றின் சுவை எப்படி என்று அறிவதில் ஆர்வம் காட்டுவாள். இவளுக்கு மீன்குளம் என்றால் மிகவும் விருப்பம். அந்த கறியை மிகவும் சுவை வடி சமைப்பாள். ஆந்திரா சண்டைக்கு போய்விட்டாள். எவ்வளவு துடியாட்டமும் தான் நினைத்ததை செய்துவிட வேண்டும் என்பதில் ஆர்வம் கொண்டாள். எப்பொழுதும் அவள் நினைத்தவற்றையே செய்து முடிக்க வேண்டும் என்பதில் குறியாயிருந்தவள் அவள். தன் இறுதி மூச்சிலும் தேசத்துக்காய் தேவையானவற்றை நிலைநாட்டிவிட்டு தான் அவள் இரகாவியமானாள். 2000 பங்குனி 31 நாளன்று ஆனிரவு தளத்தை கைப்பற்றும் சமருக்கு வலி சேர்த்ததற்காய் தாமரைக்குளம் பகுதியிலே அமைக்கப்பட்டிருந்த ஆட்லரை தளத்தினுள் நுழைந்து 4 ஆட்லர்களை தகர்த்தருவதற்கு வழி சமைத்துவிட்டு வெற்றியோடு திரும்பிக் கொண்டிருந்தவளை இடையிலே சிங்கள படையோடு ஏற்பட்ட நேருக்கு நேரான மோதலிலே வீரச்சாவை தழுவிக் கொண்டாள். தேசத்தின் அழியாத வரலாறாய் காலம் இவளது பேரையும் குறித்து வைத்திருக்கும். கரும்புலி மேஜர் ஆந்திராவின் மாபெருமகுடன் கேட்டோம்.
சீற்றிடும் நீ.